மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம். சீஷர்கள் அவருடைய வாழ்க்கையில் கண்டிராத ஒரு நிகழ்ச்சியை இந்த மத்தேயு 17வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடே போக பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அம்மியாலே சீஷர்கள் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியை பார்க்கிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் மறுரூபத்தை குறித்து இங்கு சொல்லப்படுகிறது. அவருடைய முகம் சூரியனைப் போல, அவருடைய வஸ்திரம் அங்கு வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். என்ன ஒரு அருமையான ஐக்கியத்தை இங்கு நாம் பார்க்கிறோம், தேவனுடைய மகிமையை இங்கு நாம் பார்க்கிறோம். அப்பொழுது பேதுரு சொன்னார், ஆண்டவரே, நாம் இங்கே இருந்து விடுகிறது நல்லது. இந்த உலகம் நெருக்கங்கள், போராட்டங்கள், வேதனைகள், வருத்தங்கள் இவைகளெல்லாம் விட்டு நாம் இங்கே இருப்பது நல்லது. ஆகவே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம். அமையாலே கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய நம்பிக்கை நித்தியத்தின் நம்பிக்கை. ஒருவேளை இந்த உலகத்தில் இயேசுவை பின்பற்றவர்கள் மாத்திரம்தான் நல்லா இருக்கிறாங்களா? இல்லையே, விக்கிரங்களை பின்பற்றுகிற எத்தனையோ மக்கள் நன்றாகத்தான் இருக்கிறார்கள், இல்லைங்களா? ஏன் அநேக நாத்திகர்கள் எவ்வளவு நன்றாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு போதுமான பணம் இருக்கிறது, எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது, கர்த்தர் அவர்களையும் நேசிக்கத்தான் செய்கிறார். ஆகவே நான் கிறிஸ்தவனாக இருப்பதனால் எனக்கு கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு நன்மைகளை செய்கிறார் என்பது முழுமையான ஒரு காரியமாக இருந்தாலும் அது முற்று பெற்றது இல்லை. ஏனென்று கேட்டா, இவ்விதமாக நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் மறுரூபத்தின் மகிமை குறித்து பார்க்கிறோம், பரலோக ராஜ்யத்தின் ஒரு பின்னணியை குறித்து பார்க்கிறோம். அப்படின்னா நீங்க கேட்கலாம், எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, அநேக சமயங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை பின்பற்றுகிறதுனால மாத்திரம்தான் நாங்கள் நன்றாக இருக்கிறோமா? இல்லை, நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை பின்பற்றுகிறதுனால் மாத்திரம் என்று சொல்ல முடியாது. ஆனா அப்படின்னா எங்களுக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம் என்று நீங்கள் கேட்கலாம். ஒரு கிறிஸ்தவன் நித்திய நம்பிக்கை உள்ளவனாக இருப்பதே வித்தியாசம். அவருடைய வாழ்க்கையில ஒரு நித்தியமான வாழ்க்கை உண்டு என்பதை அறிந்து அதன் அடிப்படையில் வாழுகிறதே வித்தியாசம். பரலோகத்தினுடைய ஒரு சின்ன ருசியை பேதுரு பார்த்தவுடனே, ஆண்டவரே, நாம் இங்கே இருந்து விடுகிறது நல்லது. அமையாலே வாழ்க்கையில பல நெருக்கங்கள், போராட்டங்களை சந்திக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக பரலோகத்தினுடைய ஒரு சின்ன முன் ருசி, பரலோகத்தில் நாம் இருக்கும்படியாக வாஞ்சிக்கிற வாஞ்சையை நமக்கு தூண்டுகிறதாகவே இருக்கிறது. இங்கு நாம் பார்க்கிறோம் இயேசுவும் மோசேயும் இங்கு எலியாவும் ஐக்கியப்படுகிறதை பார்க்கிறோம். பரலோகம் என்பது பரிசுத்தவான்களின் ஐக்கியத்துக்குரிய ஒரு ஸ்தலம். அங்கு தேவனுடைய அகாப்பே அன்பு முழுமையாக நிரம்பி இருக்கும். என்று கேட்டால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியானோடு கூட அங்கே அவர்கள் கொண்டிருக்கிற ஐக்கியம் அந்த பரலோகத்தில் முழுமையாக அந்த அகாப்பே அன்பினால் நிரப்பப்பட்டதாகவே இருக்கும். அங்கே பொறாமை இல்லை, கசப்பில்லை, வெறுப்பில்லை, துன்பம் இல்லை, பாடுகள் இல்லை, ஒன்றுமே கிடையாது. அங்கே அவர்கள் இருதயம் முழுவதுமாக தேவனால் இந்த அகாப்பே அன்பினால் இணைக்கப்பட்டிருக்கும். ஜோனத்தான் எட்வர்ட் என்ற ஒரு அருமையான தேவ மனிதர், அமெரிக்க தேசத்தின் அகஸ்டின் என்று அழைக்கப்படுகிறவர், அவர் பரலோகம் முழுவதுமாக ஒரு அன்பின் வாசஸ்தலமாகவே இருக்கும் என்று சொல்லுகிறார். மெய்தான், இந்த உலகத்தில் மற்றவர்கள் இவ்விதமாய் கூடி தொழுது கொள்ளும்படியாக கர்த்தரை துதித்து பாடி இவ்விதமாக சந்தோஷத்தோடு செய்யும்படியான காரியம் இல்லைங்க. ஆனா கிறிஸ்துவின் மக்கள் இவ்விதமாக கூடி நாம் ஆராதிப்பதும் பாடுவதும் தொழுது கொள்வதும் பரலோகத்தினுடைய ஒரு சிறிய பிரதிபலிப்பே இல்லாமல் வேறொன்றும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில, அவருடைய வாழ்க்கையில பல துன்பங்கள் பாடுகளை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். ஒரு பிரஜாதி மனிதனுடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறது வேறு, ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாம் துன்பத்தின் வழியாய் பரலோக ராஜ்யத்தை கிட்டிச் சேரும்படியாக, நம்மை உருவாக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில அவரை இன்னும் அதிகமாக அண்டிக் கொள்ளும்படியாக நமக்கு அனுமதிக்கப்படுகளா இருக்கின்றன. ஆகவே பரலோக ராஜ்யம் என்பது பரிசுத்தவான்களுடைய மகா பெரிய ஐக்கியம், உயர்வில்ல, தாழ்வில்ல. அங்கு ஒருவரை ஒருவர் அதிகமாய் நேசிக்கிற இந்த அகாப்பே அன்பு, அகாப்பே அன்பு என்று சொல்லும் பொழுது அது விட்டு தியாகத்தின் அன்பு. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் இந்த அகாப்பே அன்பை ஆண்டவர் வெகு தெளிவாய் வெளிப்படுத்தியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் இந்த அகாப்பே அன்பு எவ்விதமானது என்பதை குறித்த இரண்டு முக்கிய அம்சங்களை அடக்கி இந்த வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இரண்டு முக்கியமான பகுதிகள் இதில் உண்டு. ஒன்று, எவனோ, ஹோசோயவர். அதனால இந்த அகாப்பே அன்பு தகுதியின் அடிப்படையிலானது அல்ல, இது அவருடைய இரக்கத்தின் அடிப்படையிலானது. உன்னுடைய வாழ்க்கையில தகுதியின் அடிப்படையில தேவன் நம்மை நேசிக்கவில்லை. அப்படி நேசித்திருப்பார் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில என்ன தகுதி இருக்கிறது? ஒன்றுமே கிடையாதுங்களே. பாவிகளிலும் பாவிகள் நாம். பிரதான பாவி என்ற பவுல் சொல்லுகிறதை போன்ற மக்கள் தான், அவரை விட்டு விலகி ஓடின மக்கள் தான், அவருக்கு புறமுது காட்டின மக்கள் தான், பாவத்தை நேசித்து அதன் வழியில ஓடினவர்கள் தான். ஆனா கூட நீங்களும் நானும் ஆண்டவரை எடுத்தெறிந்து கொள்ளவில்லை. அவர் நம் பின்னா ஓடி வந்தார், நம்மை நேசித்தார், ஆகவே உளையான சேற்று நம்மை தூக்கி எடுத்தார். ஆகவே தகுதியின் அடிப்படையில் கர்த்தர் நம்மை நேசிக்கவில்லை. இரண்டாவது காரியம், அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இஸ் எ சாக்ரிஃபிஷியல் லவ். இது தியாகத்தின் அன்பு, கொடுக்கும் அன்பு. இந்த உலகத்தில் மனுஷன் எனக்கு ஏதாகலும் கெடுக்கப்படுமா என்றுதான் என்கிறான். ஆனா இது அப்படி அல்ல, கொடுக்கிற அன்பு. இயேசு கிறிஸ்து தம்மையே முழுமையாய் ஒப்பு கொடுத்த அன்பு இது. ஆகவே அகாப்பே அன்பு உன்னதமான அன்பு. பரலோகத்தில் பரிசுத்தவான்கள் இந்த அன்பை எண்ணி தேவனை மகிமைப்படுத்தவும், இந்த அன்பின் அடிப்படையில் ஒருவருக்கொருவர் நேசிக்கவும், மற்றவர்களிடத்தில் அவர்கள் இதே அன்பை செலுத்தவும் வாழுகிற வாழ்க்கை தான் பரலோக வாழ்க்கை. ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கை என்னதுங்களா? இந்த உலகத்துக்கு பின்பாக என்னுடைய வாழ்க்கையில் நித்தியமான ஒரு மோட்ச ராஜ்யம், அங்கு மெய்யான சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, அங்கு விடுதலையானது உண்டு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இவ்விதமாக இந்த அன்பின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையில இந்த அன்புக்கு இலக்கான மக்களின் ஒரு பெரிய கூட்டத்தை நாம் சந்திக்கிறோம். இந்த மக்களுடைய அந்த திரள் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்தில் இந்த அகாப்பே அன்பினால பாதிக்கப்பட்டவர்கள் இவர்கள். இந்த அகாப்பே அன்பை வெளிப்படுத்தும்படியாக இங்கு வந்திருக்கும்படியான மக்கள் இவர்கள். இவர்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அங்கு வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9வது வசனம், இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கும்பாகும் ஆட்டுக்குட்டியானவருக்கும்பாகும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின்மே வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். எங்கள் தேவன், அந்த உறவு வித்தியாசமான உறவு, அகாப்பே அன்பினாலே பீடிக்கப்பட்ட உறவு. இந்த உலக உறவு மறைந்து விடுகிறதுங்க. நம்ம என்னதான் இருந்தாலும், தாய் தகப்பன் பிள்ளைகள் மற்ற எத்தனையோ காரியம் இருந்தாலும், இது வெகு குறுகிய காலத்துக்கு முன்பாக மறைந்து விடுகிறது. ஆனால் இந்த அன்பினாலே பிணைக்கப்பட்ட அன்பு இருக்க, இது மிக உன்னதமான அன்பு. ஆகவே நித்தியத்தில் இந்த அன்பில் திகழுகிறவர்களும் இந்த அன்பில் களி கூறுகிறவர்களும் இந்த அன்பில் வாழுகிற மகத்துவமான ஒரு ஜனங்களாய் காணப்படுவார்கள். வேதம் இங்கே சொல்லுகிறது, இன்னமாக அவர்கள் கர்த்தரை சேவிக்கிறார்கள், அவருக்கு பணிவிடை செய்கிறார்கள். அங்கே நமக்கு எந்த ஒரு இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு பாடுமே கிடையாது, எந்த ஒரு காரியமே இல்லை. ஆகவேதான் அங்கே சொல்லப்படுகிறது 16வது வசனத்தில், இவர்கள் இனி இலை பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் நம்முடைய மேய்ப்பராக, அந்த அன்பின் அகாப்பே அன்பில நாம் நிலைத்திருக்கலாய் காணப்படுகிற ஒரு அருமையான எண்ணக்கூடாத திரள் கூட்டமான ஜனங்களின் ஐக்கியம். ஆகவே ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் மற்ற மனிதர்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கு. இன்னுமாக நாம் பார்க்கிறோம் எபேசியருக்கு நிருபத்தில் பாருங்க, இந்த பரலோகத்தில் காணப்படும்படியான இன்னொரு காரியம் என்ன தெரியுங்களா? எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தில் இங்கே இவ்விதமாய் காணப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். எபேசியர் 3வது அதிகாரம் 18வது வசனத்தில், புதிய ஏற்பாட்டில் 266வது பக்கத்தில், சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. இந்த உலகத்தில் அந்த அகாப்பே அன்பை முழுமையாக நாம் உணர்ந்து கொள்ள முடிவதில்லைங்க. ஒரு விதத்தில் நம்முடைய பாவ தன்மையினாலும் சுபாவத்தினாலும் ஒருவேளை கொஞ்ச நேரத்தில் நாம் வெகு சீக்கிரத்தில் இந்த அருமையான உணர்வை நாம் இழந்து விடுகிறோம். ஆனா பரலோகத்தில் அது இருக்கவே இருக்காது. சகல பரிசுத்தவான்களோடு நாம் இந்த அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னது என்பதை குறித்து நாம் அதில் உண்மையான விதத்தில் தங்கி தாபரிக்கிறவர்களாய் காணப்படுவோம். சொல்றார், அறிவு கெட்டாது இந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். அம்மையார்ல, என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற விசேஷித்த கிருபை இது ஒண்ணுதாங்க. இது அற்பமானது கிடையாது. ஏனென்று கேட்டா, நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம் எபேசியர் 4வது அதிகாரத்தில், உங்களுக்குண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல. ஒரே நம்பிக்கை, ஒன் ஹோப். அந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில ஒரே நம்பிக்கை உள்ளவர்களாய், ஒரே இருதயம், ஒரே அன்பு, எல்லாம் தேவனுக்கே செலுத்தும்படியான மகத்துவமான காரியம். அம்மையாளை, வேதம் சொல்லுகிறது பொய்யல்ல. ஆகவே கிறிஸ்தவ உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில இந்த அன்பை பிரதிபலிக்கலாக காணப்படும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அன்பை அனுபவிக்கலாக நாம் வாழுகிற வாழ்க்கைக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த உலகத்தின் காரியங்களினால இழுக்கப்பட்டு போக வேண்டியதில்லை. இந்த உலகத்தின் காரியங்களினால் நாம் நசுக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நித்தியமான ஒரு நம்பிக்கையின் இலக்கை நோக்கி ஓடுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில அந்த நம்பிக்கை தான் அவசியங்க. ஒரு காலம் இந்த உலகத்தில் மாத்திரமே மூழ்கி விடாதீர்கள். ஏனென்று கேட்டா நித்தியமான அந்த நம்பிக்கையை குறித்த உணர்வை நாம் இழந்து விடும். ஆனால் இந்த உலகம் ரொம்ப கஷ்டமே. இந்த உலகம் கஷ்டம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில அனுபவிக்கிற கொஞ்ச சந்தோஷம் வெகு சீக்கிரத்தில் மறைந்து விடுகிறது. பணம் இல்லாத நேரத்தில் பணம் இல்லைன்னு சொல்ற ஏமாற்றம், ஆனா பணம் வந்துட்டா பல பிரச்சனைகள். வாழ்க்கையில இந்த உலகத்தில் இழைப்பார்கள் என்பதில்லை, ஆனா வகரப்போகிற நித்தியமான வாழ்க்கைக்காக வாழுவதே கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் மற்றடைய வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம். ஆகவே இதை நம்ம சரியாய் விளங்கிக் கொள்ளாமல் போனால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்தில் தவறிவிடுவோம். ஆனா ஒன்று, தேவனோடு ஒப்புறமான வாழ்க்கை, அவருடைய இலவசமான இந்த கிருபை, அவருடைய அன்பை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கவும், அதன் மூலமாய் நம்மை நேசிக்கவும், அவரை நேசிக்கவும், மற்ற மக்கள் மத்தியில் பிரதிபலிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒருவரையும் நாம் அற்பமாக எண்ண வேண்டியதில்லை, என்ன கூடாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம நேசித்ததுனாலதான் இப்படி இருக்கிறாங்க. அவர் அன்பு கூர்ந்ததுனால நான் இன்றைக்கு இப்படியாக இருக்கிறேன். இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கை அழிந்து போயிருக்கும். அவர் இன்னொரு மனிதனை பார்த்து நான் அற்பமாக எண்ணுவது அவருடைய அன்புக்கு செய்கிற துரோகம். அவர் இந்த உலகத்தில் கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப அவசியம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த அன்பின் வாழ்க்கை வாழ்ந்து அதை பிரதிபலிப்பது அவசியம். ஆகவே இந்த அன்பு முழுவதுமாய் நிரம்பின இந்த ஒரு உலகத்துக்குள்ளாய் செல்லுவதற்கு நமக்கு தேவையானது இந்த அகாப்பே அன்புதான். இந்த அன்பினால பாதிக்கப்பட்டு இந்த அன்பை பிரதிபலிப்பதே. அப்பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்திலும் கூட இந்த பரலோகத்தின் முன்றிசையை நாம் அனுபவிக்கிறவர்களாய் காணப்படுவோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த அகாப்பே அன்புக்காய் ஸ்தோத்திரம். அது தகுதியின் அடிப்படையிலானதல்ல. அப்படி என்று சொல்லப்படுமானால் இந்த இடத்துல நாங்கள் ஒருவருமே இருந்திருக்க முடியாத ஆண்டவரே. எங்களை தகுதியின் அடிப்படையில் என்னை நேசிக்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அழிந்து போயிருப்போம். உலக மனிதர்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் நித்திய நம்பிக்கை ஒன்றே. அன்பான தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில் என்னை உதவி செய்யும். இந்த அகாப்பே அன்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனா அநேக சமயங்களில் நாங்கள் அதை மறந்து விடுகிறோம். இந்த அன்பினால தான என்னை அவர் இழுத்துக்கொண்டார். அநேக அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக்கொண்டேன்னு சொன்ன இந்த அன்பினால நான் எனக்கு இழுக்கப்பட்டிருப்பேன். ஆனால் மற்றவர்களை நான் வெறுப்பதற்கு அது நியாயமான காரணமாக இருக்க முடியாது. அவருடைய வாழ்க்கையில் ஒருவேளை எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, அந்த அன்பு என்னுடைய வாழ்க்கையில் இருக்குமான அவளை நேசிக்க முடியும். மெய்யான ஒரு குடும்பத்தில் ஒருவேள் ஆண்டவரே இந்த அகாப்பே அன்பு இல்லை என்றால் ஒரு கணவன் மனைவியை கிறிஸ்துவின் அன்பினால் நேசிக்க முடியாது. ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளை, பிள்ளைகள் பெற்றோர்களை கிறிஸ்துவின் அன்பினால் நேசிக்க முடியாது. அவை அநேக சமயங்களில் குடும்பங்களில் அநேக வேளைகளில் மன உளைச்சல்களும் கசப்பான வார்த்தைகளும் கடினமான மன நிலைகளும் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே மன்னியும். ஒரு மனைவியை ஒரு கணவனோ அல்லது ஒரு கணவனை மனவனோ மனைவியை கணவனோ பிள்ளைகள் பெற்றோர்களோ பெற்றோர்கள் பிள்ளைகளையும் இந்த அகாப்பு அன்பினால் நேசிக்க உதவி. ஒரு குடும்பத்துக்கும் இந்த அகாப்பு அன்புதான் தேவை. ஆமாண்டவரே, மற்ற விதமான பல பிரியங்கள் நேசங்கள் இருந்தாலும் அது எங்களுடைய வாழ்க்கையில நிறைவை கொடுப்பதில்லை. ஆனா இந்த அகாப்பு அன்பு இருக்குமானால் அது மெய்யான நிறைவை கொடுக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில இந்த அகாப்பி அன்பினால பாதிக்கப்பட்ட எல்லாரும் சேர்ந்து கூடியிருக்கிற கூடுகையே பரலோகத்தின் கூடுகை. அதுல எங்களுக்கும் ஒரு பங்கை கொடுத்திருக்கிறீர். அதை இந்த உலகத்தில் பிரதிபலிக்கிற பாத்திரங்களாக நாங்கள் வாழுகிற இந்த ஒரு சிறிய கால வாழ்க்கையில காணப்பட உதவி செய்யும். அந்த கல்வாரி அன்பு, அகாப்பி அன்பு, அதை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையை தாரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.